இறைவனில் கலந்திடுவோ. இதயத்தில் இருப்பவரே இறை குலமாய் வருவோ. இறை பலியினில் இணைந்திடுவோ. இறைவனில் கலந்திடுவோ. இதயத்தில் இருப்பவரே இறை குலமாய் வருவோ. இறை மகிமைக்காக உழைப்போம். மண்ணில் மனிதம் மலர இணைவோம். இறை மகிமைக்காக உழைப்போம். மண்ணில் மனிதம் மலர இணைவோம்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினருளும் கடவுளின் அன்பு தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பான பிள்ளைகளே, ஊடக வழியாக இத்திருப்பலியில் பங்கேற்று இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் என்னுடைய இனிமையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் அனைவரும் ஆண்டவருடைய வாழ்வின் அங்கங்களாக, அவருடைய எதிர்நோக்கிலே பங்கேற்பாளர்களாக வாழ ஆசைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆசை என்பது வாழ்வது மட்டுமல்ல, மாறாக வாழ்க்கையின் இலக்கை எட்டுவதே ஆசையாக இருப்பது என்ற சிந்தனையை இன்றைய முதல் வாசகமும், அந்த வாழ்வின் இலக்கு நேரிய வழியில் இருக்க வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகமும் உங்களுக்கும் எனக்கும் பாடமாக கொடுத்து கொண்டிருக்கிறது. நீங்களும் நானும் அன்றாடம் ஆண்டவர் இயேசுனுடைய அன்பை சுவைப்பவர்களாக, அவருடைய ஆற்றலை உணர்பவர்களாக, அவர் அன்பிலே வாழக்கூடிய மக்களாக நாமும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைப்போம் என்ற சிந்தனையோடு இந்த திருப்பலியிலே கலந்து கொள்ள வந்திருக்கிறோம். இப்பலி வழியாக இறைவன் நம் அனைவரையும் நிறைவான ஆசீர்வாதங்களால் நிரப்புகிறார் என்ற நம்பிக்கையோடு இப்பலியிலே கலந்து கொள்வோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறைபொருளை தகுதியுடன் கொண்டாட நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே உங்களிடமும்
நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள,
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கமைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமென்.
மன்றாடுவோமாக இறைவாவும் மீது நோக்கி இருப்போரின் ஆற்றலானவரே, உம்மால் அன்றி வலுவற்றை எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே உமது கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு உகந்தவர்களாகிட உமது அருள் உதவியை கண்ணிபுடன் எங்களுக்கு என்றும் அழைப்பீராக. உம்மோடும் துயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ.
முதல் வாசகம். இதோ நெருப்பு தேரில் எலியா விண்ணகத்துக்கு சென்றார். அரசர்கள் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 1-6-14 முடிய. ஆண்டவர் எலியாவை சுழற் காற்றில் விண்ணுக்கு எடுத்துக்கொள்ள இருந்தபொழுது எலியாவும் எலிசாவும் கில்காலிலிருந்து புறப்பட்டு சென்றனர். மீண்டும் எலியா எலிசாவை நோக்கி, ஆண்டவர் என்னை யோர்தானுக்கு அனுப்பியுள்ளார், எனவே நீ இங்கேயே தங்கியிரு என்றார். அதற்கு அவர், வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, உம் உயிர் மேலும் ஆணை, நான் உம்மை விட்டு பிரிய மாட்டேன் என்றார். ஆகவே அவர்கள் இருவரும் தொடர்ந்து பயணம் செய்தனர். அவர்கள் யோர்தான் நதி கரையை அடைந்து அங்கே நின்றனர். அவர்களை பின்தொடர்ந்து சென்ற இறைவாக்கினர் குழுவினர் 50 பேரும் சற்று தொலையில் நின்று கொண்டனர். அப்பொழுது எலியா தம் போர்வையை எடுத்து சுருட்டி அதை கொண்டு நீரை அடித்தார். தண்ணீர் இருபுறமும் பிரிந்து கொள்ள இருவரும் உலர்ந்த தரை மீது நடந்து நதியை கடந்தனர். அவர்கள் அக்கரைக்கு சென்றவுடன் எலியா எலிசாவை நோக்கி, உன்னிடமிருந்து எடுத்து கொள்ளப்படும் முன் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல் என்று கேட்டார். அதற்கு எலிசா, உமது ஆவி என் மீது இரு மடங்காக இருப்பதாக என்றார். எலியா அவரை நோக்கி, நீ கேட்பது கடினமான காரியம். உன்னிடமிருந்து நான் எடுத்து கொள்ளப்படும் போது நீ என்னை காண்பாயாகில், அது உனக்கு கிடைக்கும், இல்லையெனில் கிடைக்காது என்றார். இவர்கள் இவ்வாறு உரையாடி கொண்டு வழி நடந்து செல்கையில், இதோ நெருப்பு தேரும் நெருப்பு குதிரைகளும் திடீரென நடுவே வந்து அவர்களை பிரித்தன. எலியா சுழற்காற்றில் விண்ணகத்துக்கு சென்றார். எலிசா அதை கண்டு, என் தந்தாய், என் தந்தாய், இஸ்ரேலரின் தேரே, அந்த தேரின் பாகனே என்று கதறினார். அதற்கு மேல் அவரால் அவரை காண முடியவில்லை. எனவே அவர் தம் உடைகளை பிடித்து இரண்டாக கிழித்து கொண்டார். மேலும் அவர் எலியாவிடமிருந்து விழுந்த போர்வையை எடுத்து கொண்டு திரும்பி சென்று யோர்தான் கரையில் நின்றார். பின்பு அவர், எலியாவின் கடவுளாகிய ஆண்டவர் எங்கே இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டே எலியாவிடமிருந்து விழுந்த போர்வையினால் தண்ணீரை அடித்தார். அப்படி அடித்தவுடன் தண்ணீர் இரண்டாக பிரிய எலிசா அக்கரைக்கு சென்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை. ஆண்டவரை நம்புவோரே உள்ளத்தில் உறுதி கொண்டிருங்கள்.
ஆண்டவரை நம்புவோரே உள்ளத்தில் உறுதி
கொண்டிருங்கள்.
ஆண்டவரை நம்புவோரே உள்ளத்தில் உறுதி கொண்டிருங்கள்.
ஆண்டவரை நம்புவோரே உள்ளத்தில் உறுதி கொண்டிருங்கள். ஆண்டவரை நம்புவோரே உள்ளத்தில் உறுதி கொண்டிருங்கள். உமக்கு அஞ்சி நடப்போருக்கு நீர் வைத்திருக்கும் நன்மை எத்துணை பெரிது. உம்மிடம் அடைக்கலம் புகுவோருக்கு மானிடர் முன்னிலையில் நீர் செய்யும் நன்மை எத்துணை மிகுது. உம்மிடம் அடைக்கலம் புகுவோருக்கு மானிடர் முன்னிலையில் நீர் செய்யும் நன்மை எத்துணை மிகுதி. ஆண்டவரை நம்புவோரே உள்ளத்தில் உறுதி கொண்டிருங்கள். ஆண்டவரை நம்புவோரே உள்ளத்தில் உறுதி கொண்டிருங்கள். மனிதரின் சூழ்ச்சியை நின்று அவர்களை காப்பாற்றி உமது முன்னிலையின் மறைப்பினுள் வைத்துள்ளி நாவுகள் கிளப்பும் பூசலி நின்று அவர்களை பாதுகாத்து உமது கூடாரத்தினுள் வைத்து காக்கின்றீ. நாவுகள் கிளப்பும் பூசலி நின்று அவர்களை பாதுகாத்து உமது கூடாரத்தினுள் வைத்து காக்கின்றீ. ஆண்டவரை நம்புவோரே உள்ளத்தில் உறுதி கொண்டிருங்கள். ஆண்டவரை நம்புவோரே உள்ளத்தில் உறுதி கொண்டிருங்கள். ஆண்டவரின் அடியோர்களே அவரிடம் அன்பு கொள்ளுங்கள். ஆண்டவர் பற்றுறுதியுடையோரை பாதுகாக்கின்றார். ஆனால் இருமாப்புடன் நடப்போருக்கு அவர் முழுமையாய் பதிலடி கொடுக்கின்றார். ஆண்டவரை நம்புவோரே உள்ளத்தில் உறுதி கொண்டிருங்கள். ஆண்டவரை நம்புவோரே உள்ளத்தில் உறுதி கொண்டிருங்கள்.
ஆண்டவர் இயேசுங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 1 தொடங்கி 6 முடிய, மீண்டுமாக 16 தொடங்கி 18 முடிய. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மக்கள் பார்க்க வேண்டுமென்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இல்லையென்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டுமென்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்கள் வலக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாது இருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாயிருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரைப் போல் இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டுமென்று இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும்போது வெளிவேடக்காரரைப் போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நோன்பு இருக்கும்போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது, மாறாக மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்தியேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பான பிள்ளைகளே, பொதுக்காலத்தினுடைய 11வது வாரத்திலே நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆன்மீக வாழ்வின் அடுத்த கட்டத்திலே இருக்கிறோம். பாஸ்கா காலம் நிறைவுற்று பொதுக்காலத்திலே பயணம் செய்கின்ற போது உயிர்த்த இயேசுவின் அனுபவங்களெல்லாம் நம்மை வாழ்வுக்கு இட்டு செல்லுகின்றன என்ற சிந்தனையோடு வழிபாடுகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. வழிபாடுகள் அனைத்தும் ஆண்டவரோடு நம்மை இணைந்திருக்க அழைக்கிறது. அதை தான் இன்றைய வழிபாடு நமக்கு சொல்லுகிறது. தொடக்கத்திலே நான் சொன்னது போல ஆசை என்பது மனிதன் வாழ்வுக்கு உரியதாக மாற்றிக்கொண்டே இருக்கிறான். ஆசை என்பது அவனுடைய சிந்தை மட்டுமல்லாமல் அவனுடைய செயலாக்கத்திலேயே சிந்தையை நிறுத்தி அதிலிருந்து வாழ்வை கற்றுக்கொள்ளக்கூடிய மனிதனாக இல்லாமல் ஆசை மட்டும் கொண்டிருக்கிற மனிதன் செயல்பாடற்ற மனிதனாக தன்னை நிலைநிறுத்தி ஆசையோடு தன்னை கரைத்து கொள்ளுகிறான் என்பதை நாம் பார்க்கின்ற சமூகமாக நாம் இருக்கிறோம். இன்றைய முதல் வாசகத்தில் ஒரு அனுபவத்தை நாம் பெறுகிறோம். தலைவனுக்கும் சீடனுக்குமான அனுபவம், எலியாவுக்கும் எலிசாவுக்குமான உரையாடல். அந்த உரையாடலிலே ஆசை வெளிப்படுகிறது. ஆசை வெளிப்படுகிற போது அது ஆற்றலால் தான் முடியும் என்ற சிந்தனையை அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆற்றல் என்பது என்ன என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது. நாம் இப்போது பல்வேறு நோய்களால் பீணிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த நோய்களினுடைய மத்தியிலே மருத்துவரை சென்று நாம் பார்க்கிற போது மருத்துவர்கள் நோய்க்கு ஏற்றவாறு உணவை பரிந்துரை செய்கிறார்கள். உதாரணத்துக்கு சர்க்கரை நோயாளி மருத்துவரை பார்க்க போகிற போது மருத்துவர் சொல்லுவார், நீங்கள் பட்டினியாக இருக்கக்கூடாது, எப்பாவது நீங்கள் ஏதாவது சாப்பிட்டு கொண்டு இருக்க வேண்டும், நீங்கள் சர்க்கரையே எடுக்கக்கூடாது. நீங்கள் உண்ணுகிற உணவினுடைய அளவு இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு ஒரு இட்லி 50-70 கேலரிஸ் வரை இருக்கிறது, அதை மட்டும்தான் நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இந்த உணவு முறைகளை பின்பற்றுவதை பார்க்குறோம். ஆசை இருக்கிறது, வாழணுங்கிற ஒரு ஆசை. மனிதன் இப்போது இருப்பதை விட இன்னும் அதிகமாக சொத்து சேர்க்க வேண்டும் என்ற ஆசை, தன்னிடம் இருக்கின்ற செல்வத்தை விட இன்னும் அதிகமாக செல்வம் சேர்க்க வேண்டும் என்ற ஆசை, இப்போது நான் கொண்டிருக்கிற பதவியை விட இன்னும் உயர்ந்த பதவியில் இருக்க வேண்டும் என்ற ஆசை. இந்த ஆசையில் மனிதன் தன்னுடைய வாழ்நாளை கூட கூட்ட வேண்டும் என்ற ஆசைப்படுகிறான். அதனுடைய விளைவு தான் மருத்துவர்கள் சொல்வதை சில பேர் அப்படியே கேட்பான். எனக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அப்படியே கேட்பவர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். சமீபத்தில் நான் ஒரு வீடு சந்திக்க போயிருந்தேன். அப்போ ஒரு அம்மா என்கிட்ட சொன்னாங்க, சாமி இப்போ வருகிற நோயெல்லாம் என்ன காரணம்னே கண்டுபிடிக்க முடியலை, அப்படி நோய் வந்தாலும் பொட்டுன்னு போயிடுறான் அப்படின்னு சொல்லி என்னிடம் சொன்னாங்க. முன்பெல்லாம் நோய் வரும், அதற்கான மருத்துவம் இருக்கிறது, மருத்துவத்தை உட்கொண்டு மருந்துகளை உட்கொண்டு வாழ்நாட்களை நீட்டிக்கக்கூடிய ஒரு தன்மையெல்லாம் இருந்தது, இப்போல்லாம் பொட்டுன்னு போயிடுறான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது நான் சொன்னேன், என்னம்மா பண்ணுறது, வாழ்க்கை அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நான் சொன்னேன். ஆசை என்பது எல்லா நிலையிலும் இருக்கிறது. அந்த ஆசை கடவுள் இங்கே சொல்லுகிறார், உன்னுடைய நம்பிக்கையிலும், நம்பிக்கை வழியாக வாழ்விலும், வாழ்வு வழியாக பிறர் வாழ்வதிலும் இருக்க வேண்டும் என்ற சிந்தனையை கடவுள் கொடுப்பதாக பார்க்கிறோம். எலிசாவுக்கு சிறியதொரு ஆசை. என்ன ஆசை? எப்போதும் தன்னுடைய மாஸ்டர், தன்னுடைய தலைவன் எலியாவோடவே இருக்க வேண்டும் என்பது. எலியாவுக்கு ஒரு சின்ன ஆசை. என்ன ஆசை? அவருடைய தலைவன் இறைவனோட இருக்க வேண்டும் என்பதுதான். இதற்கு யார் காரணமாக இருக்கப் போகிறார்கள் என்று பார்க்கிறபோது அவருடைய உளப்பாங்கு காரணமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். என்ன உளப்பாங்கு என்று பார்க்கிறபோது தனது தலைவனை போல நான் இருக்க வேண்டும் என்பதுதான். நம்முடைய வீடுகளிலே பிள்ளைகள் வளர்ப்பிலே, இப்போது பிள்ளைகள் வளர்க்கிற போது இந்த ஒப்பிடை பிள்ளைகள் விரும்புவதில்லை. கம்பாரிசன், பாரு அடுத்த வீட்டு பையன் அப்படி இருக்கிறான், அவனை பாரு நன்றாக படிக்கிறான், அவனை பாரு என்று நமது பிள்ளைகளிடம் சொல்லி பாருங்கள், இப்போது நம்மை வெறுத்து விடுவார்கள், பெற்றோர்கள் வெறுக்கப்பட்டு விடுவீர்கள். ஆனால் இங்கு எலிசா எலியாவை போல எலியாவோ கூடவே வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அந்த ஆசை நிறைவுறவில்லை, மாறாக அந்த ஆசை அவருக்கு நிறைவானதாக கொடுக்கப்படுகிறது. என்ன ஆசை அப்படின்னா, உங்கள்கிட்ட இருக்கிற ஆவி அப்படியே 2 மடங்காக எனக்கு கிடைக்கணுங்கிற ஆசை எலிசாவுக்கு. ஆனால் எலியாவிடம் இருந்த ஆவி அப்படியே அவருக்கு கொடுக்கப்படுகிறது. ஏனென்றால் இன்றைய முதல் வாசகத்திலே ஒரு சின்ன நிகழ்வு, செங்கடலை மக்கள் கடப்பதற்கு அந்த செங்கடல் 2 பிரிந்தது. அந்த கோலால் தட்டிய உடனே மோசையினுடைய செயல்பாடு அங்கு பட்ட உடனே அந்த செங்கடல் 2 பிளந்து இஸ்ரேல் மக்கள் அடிமை தலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு கட்டாந்தரையில் நடந்தார்கள் என்பதை நாம் வாசிப்பது போல, இங்கு இந்த யோர்தான் நதி அடிக்கப்படுகிறது. எதனால் அடிக்கப்படுகிறது? கோலால் அல்ல, போர்வையால் அடிக்கப்படுகிறது. மாஸ்டர் அதை செய்கிறார், தலைவன் அதை செய்கிறார், அது அங்கு நடைபெறுகிறது. இந்த நீர் 2 பெறுகிறது, கட்டாந்தரையில் நடந்து போகிறார்கள். அதே ஆற்றல் இங்கு தொண்டனுக்கும் கொடுக்கப்படுகிறது, சீடனுக்கும் கொடுக்கப்படுகிறது. எலியா மேலே எடுத்து கொள்ளப்பட்ட பிறகு சீடனுக்கு அதே போர்வை கொடுக்கப்படுகிறது. அதே போர்வையினால் மீண்டுமாக எலிசா அடிக்கிறார், அது பிளவு பெறுகிறது என்று இன்றைய முதல் வாசகம் சொல்கிறது. அவருடைய ஆசை இரட்டிப்பாக இருந்ததா பெறப்பட்டதா என்பது தெரியவில்லை, மாறாக அவருக்கு ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டது. இந்த ஆசீர்வாதம் தான் நம்ம வாழ்வின் அச்சாணியாக, வாழ்வுக்கு ஊற்றாக, வாழ்வுக்கு உந்து சக்தியாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஆசை என்பது ஒரு புறம் இருந்தாலும் இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கும் எனக்கும் நிறைவாக கிடைக்க வேண்டும். இந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கான வழி என்ன அப்படிங்கிறது தான் நாம் கண்டுகொள்ளக்கூடிய செயல்பாடாக இருக்க வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லுகிறது. இதனுடைய கண்டுபிடிப்பிற்கான காரணங்களை அவர் ஆண்டவர் அடுக்கி கொண்டே போகிறார். மத்தேய் நற்செய்தியை நாம் வாசிக்க கேட்கிறோம், 6வது அதிகாரம். அந்த 6வது அதிகாரத்தில் மனிதனுடைய செயல்பாடுகள் உலகம் சார்ந்ததாக இருக்கிறது, உள்ளம் சார்ந்ததாக இருக்க வேண்டும் என்ற படிப்பினையை ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். ஆண்டவர் வெளித்தோற்றத்தை பார்ப்பதல்ல, மாறாக மனிதனுடைய உள் எண்ணங்களையும் உள்ளுணர்வுகளையும் கண்டுணர்கிறார். உள்ளுணர்வுகளும் உள் எண்ணங்களும் தூய்மையானதாக இருக்கிற போது, எளிமையானதாக இருக்கிற போது கடவுளுக்கு ஏற்ற மனிதனாக வாழுகிறான் என்ற சிந்தனையை தான் ஆண்டவர் இன்று கொடுப்பதாக பார்க்கிறோம். இதில் 3 நிலைகள் இருக்கிறது. இந்த 3 நிலைகளும் எதை நமக்கு சுட்டி காட்டுகிறது என்று பார்க்கிற போது, மனிதன் கடவுளோடு இணைந்து வாழ்வதற்கான தயாரிப்பிலே நாம் பார்க்கிறோம். முதல் முறையாக ஜபத்தை பார்க்கிறோம், 2வது முறையாக கொண்டிருக்கிற தான தர்மங்களை பார்க்கிறோம், 3வது முறையாக அவன் தன்னையே தயார் செய்கின்ற அந்த விரதத்தை பார்க்கிறோம். இந்த நோன்பு என்பது மனிதன் எளிமையாக நாம் விரதம் என்று சொல்கிறோம். விரதம்னால் தான் நமக்கு எளிமையாக புரியும். சிறு பிள்ளையில் நம்ம விரதம் இருந்தோம்னா, விரதம் இருந்ததுக்கு பிறகு நமக்கு நல்ல அறுசுவை உணவு கிடைக்கும், அது ஆர்வமாக செய்வது. ஆனால் ஆண்டவர் இங்கு மாற்று கருத்துடைய ஒரு சிந்தனையை நமக்கு கொடுக்கிறார். ஏனென்றால் ஆண்டவர் வெளித்தோற்றத்தை பார்ப்பவர் அல்ல, மாறாக உள்ளுணர்வை பார்க்கக்கூடிய மனிதனாக இருக்கிறார் என்பது தான். அந்த உள்ளுணர்வை மனிதன் ஆண்டவருடைய எண்ணங்களோடு வெளிப்படுத்த வேண்டும் என்ற அழைப்பு தான் இன்று கொடுக்கப்படுகிறது. ஏனென்றால் ஆண்டவர் சொல்வதெல்லாம் அவர் வாழ்ந்த யூத மக்களுடைய பழக்க வழக்கங்களிலிருந்து, அவர்கள் கொண்டிருந்த எண்ணங்களிலிருந்து ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு படிப்பிக்கிறார். முதல் எண்ணம் அவர்கள் கொண்டிருந்தார்கள் என்றால், நம்ம சிறுபிள்ளையில் மனவழி சபம் சொல்லி நமக்கு பழக்கம் உண்டு. நான் சிறுபிள்ளையாக படிக்கிற போது எங்களுக்கு பயிற்றுவித்த அருட்சகோதரிகள், இயேசுவே உமக்கு சோஸ்திரம், இயேசுவே உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அது ஒரு முறை, ஒரு நாளைக்கு எப்படியாவது குறைஞ்சது ஒரு 50 முறையாவது நானாக சொல்லியிருப்பேன். ஆனால் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. இது மனவழி ஜபம். நான் படுக்கைக்கு செல்லுகிற போது, ஆண்டவரே இந்த இரவை உம்மிடம் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி 4 பக்கமும் சிலுவை போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. படுக்கையில் அமர்ந்து கொண்டு 4 திசையிலும் சிலுவை போடணும். ஆண்டவரே இந்த இரவை உமக்கு ஒப்பு கொடுக்குறேன், அனைத்து பிசாசின் சோதனைகளிலிருந்து என்னை விடுவித்தரலும் என்று சொல்லி அந்த மனவழி ஜபத்தை சொல்லணும்னு சொல்லி நான் சிறுபிள்ளையில் படிக்கிற போது சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அதை நானும் ஜபித்திருக்கிறேன். இதுபோல் யூதர்களுடைய பழக்க வழக்கத்திலே இந்த மனவழி ஜபங்கள் நிறைய இருக்கின்றன. அதிலே ஒன்றுதான், அவன் சொல்லுவான், யூதன் எப்பொழுது ஜபிக்க ஆரம்பித்தாலும் யாவை இறைவனிடம் ஜபிப்பதை ஒப்புக் கொடுப்பதை இவ்வாறு கொண்டிருந்தான், ஆண்டவரே நான் ஆண் மகனாக படைக்கப்பட்டதற்கு உமக்கு நன்றி, ஆண்டவரே நான் பெண்ணாக படைக்கப்படாததற்கு உமக்கு நன்றி என்று சொல்வார்களாம். 2வது, ஒவ்வொரு நாளும் படுக்கைக்கு செல்லும் முன் படுக்கையிலே அமர்ந்து கொண்டு, ஆண்டவரே என் உயிரை உம்மிடம் ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி ஜெபிப்பார்களாம். இதை தான் ஆண்டவர் இயேசு கூட தன்னுடைய சிலுவை மரணத்தினுடைய கடைசி வார்த்தையாக கொண்டிருந்தார், ஆண்டவரே என் உயிரை என் ஆவியை உம்மிடம் ஒப்படைக்கிறேன் என்று. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடம் அவர்களை ஒப்படைக்கக்கூடிய அந்த பழக்கம், மனவழி ஜபம் யூதர்களிடம் இருந்தது. அதை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நிறுவனமயமாக்கிட்டாங்க. நிறுவனமயமாக்குறது நமக்கு கூட பார்க்கும்போது எளியவனின் ஜபம் ஒன்றாக இருக்கும். என்னுடைய அப்பாவுக்கெல்லாம் பெரிய அளவில் விவிலியத்தை சார்ந்து ஜபம் பண்ண தெரியாது, எனக்கு கூட அவ்வளோதாக தெரியாது. ஆனால் என்னுடைய அப்பா என்ன பண்ணுவார், அங்கு ஆலயத்திற்கு என்னை அழைத்து கொண்டு செல்லுகிற போது என்னை முன்னாடி உட்கார வச்சுட்டு அவர் பின்னாடி உட்காந்துக்கிட்டு முட்டி போட்டு அவர் என்ன பண்ணுவார், கரங்களை விரித்து அப்படியே அங்கே இருக்கிற சுரூபங்களை பார்த்துக்கிட்டே இருப்பார். சொருவங்களை பார்த்துக்கிட்டு முணங்கிக்கிட்டே இருப்பார். என்ன முணங்குனீங்க அப்படி நான் இதுவரை கேட்டதில்லை. ஆனால் அவர் சொல்லுகிற ஜபம் அவருக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும், அவ்வளவுதான். அவர் ஒரு நாள் கூட பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே என்ற ஜபத்தை மைக்கில் நான் சொல்லி நான் பார்த்ததே இல்லை. ஆனால் எனது தந்தை மனதுக்குள்ளாக ஜபிப்பதை நான் நிறைய முறை பார்த்துருக்கிறேன். அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் சின்ன ஒரு ஜபம் தான் சொல்லியிருப்பார். எங்களுடைய ஊரினுடைய பாதுகாவலி தீய செங்கோல் அன்னை ஒரு வேளை இப்படி தான் ஜபிச்சிருப்பார். நான் கூட இப்போ இன்றைக்கி கூட என்னுடைய ஊருக்கு போனேன்னா இப்படி தான் சொல்லி ஜபிப்பேன், செங்கோல் மாதாவே எனக்கு ஆசீர்வதியும், செங்கோல் மாதாவே நம்ம ஊர் மக்களெல்லாம் காப்பாற்றணும். இதே ஜபத்தை தான் என்னுடைய தந்தையும் சொல்லியிருப்பார், செங்கோல் மாதாவே எங்களெல்லாம் காப்பாற்றுங்க அப்படின்னா அவங்க சொல்லியிருப்பார். வேண்டுதல் செய்யுங்கன்னு கூட அவருக்கு தெரிந்திருக்காது. ஒருவேளை நான் படிப்பிக்கப்பட்டதால், நான் பயிற்சி பெற்றதால் அன்னையை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் என்று நாம் சொல்லுகிறோம். எளிமையான மக்கள் அன்னையே எங்களை ஆசிர்வதியும், எங்களை காப்பாற்று அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் யூதர்களும் தங்களுடைய மனவழி ஜபத்தை கொண்டிருந்தார்கள். அது நிறுவனமயமாக்கப்பட்ட உடனே பல ஜபங்கள், ஆலயத்தில் ஜபங்கள், ஆலய முற்றங்களில் ஜபங்கள், தெருக்களிலே ஜபங்கள், பொது இடங்களிலே ஜபங்கள் என்று பட்டாடை உடுத்தி, தோள்பட்டை ஆடைகள்லாம் உடுத்தி, பெரிய பெரிய இது போன்ற ஆடைகள் எல்லாம் அப்போது தான் பரிணமிக்கிறது. அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஜெபிக்கின்ற போது தெருக்களில் நின்று ஜெபிக்க வேண்டாம், மாறாக உங்களுடைய வீடுகளில் இருந்தாலும் போதும், இல்லை நீங்கள் யாருக்கு தெரியாமல் இருந்தாலும் போதும், உங்களுடைய ஜெபம் வெளியிலே பட்டாடை உடுத்தி நீங்கள் ஜெபிப்பது கடவுளுக்கு கேட்கப்படும் என்று எண்ணாதீர்கள். மாறாக எளிமையான ஜெபங்கள் கூட மன நிறைவோடு ஒப்பு கொடுக்கிற போது ஆண்டவர் கேட்கின்றார் என்ற சிந்தனையை இன்றைய வழிபாட்டிலே இறைவன் நமக்கு சொல்லுகிறார். ஆசை ஒரு பக்கம், செயல்பாடு மறுபக்கம். அணை ஆசை செயல்பாட்டுக்கு இட்டு சென்று அந்த செயல்பாடு மக்களினங்கள் அனைவருக்கும் நன்மை பயக்கக்கூடியதாக இருந்தால் ஆண்டவருடைய ஆற்றல் நம்மிலே செயல்படுகிறது என்பதை நீங்களும் நானும் உணர வேண்டும். ஆண்டவர் இந்த நாளினுடைய ஆசீர்வாதமாக உங்களையும் என்னையும் இந்த திருப்பலி வழியாக இணைத்திருக்கிறார். நீங்களும் நானும் ஆண்டவர் மீது ஆசை கொள்வோம், ஆண்டவர் மீது பற்று கொள்வோம். ஆண்டவருடைய பற்று உங்களையும் என்னையும் ஆசையுள்ள மனிதர்களாக, பிறரை அன்பு செய்யக்கூடிய ஆசை உள்ளவர்களாக, பிறரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஆசை உள்ளவர்களாக, பிறரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆசை உள்ளவர்களாக வளர்த்தெடுக்க வேண்டும். அதற்கு இறைவன் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். ஆமீன்.
அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உன் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவே. அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உன் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவே. உன் பாதையிலே